நமஸ்காரம். வாழ்க்கையில் நம்மில் சிலருக்கு துன்பங்கள் அடிக்கடி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறன்றன. அது பல வகையிலும் இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய பழைய கர்மத்தினால் ஏற்படுகிறதா, தெய்வத்தினுடைய கோபத்தினால் ஏற்படுகிறதா, எதனால சமப்படுறோம் என்று தோணலாம். இப்ப நம்ம சத்சங்கத்திலே இருக்கிற பல நூறு பேருக்கு விடாத வியாதி படுத்தலாம், நோய் இருக்கலாம். நமக்கு நோய் இருந்தா அது ஒரு மாதிரி கஷ்டம். நம்ம கூட இருக்கிறவர்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அது ஒரு மாதிரி துன்பம். இடைவிடாத தலைவலி இருக்கலாம், இல்ல குனிவே முடியாது முதுகு வலி, நடக்க முடியாத கால் சமப்படலாம் முட்டி வலி இருக்கும், வேற பல நோய்களும் இருக்கலாம். இல்ல சடக்கென்னு பெரிய நோயா வந்து பிராணனே போயிடுத்துனா அது ஒரு மாதிரி. ஆனா அதை காட்டிலும் கொடியது விடாம நம்மள படுத்தின் இருக்கிற நோய்கள். இவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது, என்ன சொல்லி அவர்களை தேற்றலாம், அவர்களுடைய மனசு டிப்ரஸ் ஆகாது இருக்கணுமே என்று தோணும். இதுக்கெல்லாம் நம்ம ரிஷிகள் ஆச்சாரியர்கள் நிறைய வழி சொல்லியிருக்கார்கள். ஏன்னா இந்த மாதிரி நோய்கள்ல பலதே மருந்து கொடுத்து குணப்படுத்துறது முடியாது. நம்முடைய புரிதலால தான் அது குணமாகணும். ஆகாரத்தை கட்டுப்படுத்துறதுனால நிறைய நோய்களை குணப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை முறைய மாத்திக்கிறதுனாலையும் முடியும். முன்னமேயே சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம குடும்பத்தில் இருந்ததுனால் அது நன்னா நடக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கிற வலி எல்லாம் தெரியாது, ஓடி ஆடி உழைப்போம். அது முடிந்த பிற்பாடு மறுபடியும் பழைய வலி தலையெடுக்கும். இது உண்மைதானே, எல்லாரும் ஒத்துக்கிறது தானே? அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? எப்போதுமே வியாதி இருக்கிறவா கொஞ்சம் நமக்கு அப்பப்ப நிகழ்ச்சிகள் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கேன்னு என்ன வீட்டில் எப்பவும் கல்யாணம் பண்ண முடியுமா, சட்டப்தபூர்த்தி வருமானால்? அதுக்கு தான் பகவானை பற்றியும் அவனுடைய பணிகளிலையும் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். எதுவும் இல்லாமல் இருந்தோம்னா தான் வியாதி பெருசா தெரியும். கூட யாரான்னு இல்லைன்னாலோ, ராத்திரி வேளையா இருந்தாலோ, நமக்கு பண்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னாலோ, அப்பதான் சின்னதா இருக்கிற வியாதி கூட திரும்ப திரும்ப படுத்துறாப்புல தெரியும். அப்பப்ப சத்சங்கத்துக்கு போய் பழகினோம்னால் அப்ப எல்லாரையும் பார்க்கறதுலே கொஞ்சம் கலகலான்னு இருக்கிறதுலே நமக்கு அந்த தனிமை தெரியாது. ராத்திரி பொழுதுலையும் கூடாரான்னு இருந்தா தான் நல்லது. அப்படியே ஒருவேளை தனிமையில் இருக்கோம்னாலும் கண்டிப்பா படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தத்தையோ அமிர்த மதனம் பண்ணினத்தையோ இத போல சரித்திரத்தை நினைச்சுட்டு படுத்துக்க போனால் ரொம்ப படுத்தாது, பயம் வராது, துஸ்வப்னங்கள் வரவே வராது. இன்னொன்னு சொல்லியிருந்தேனே, ஏதான ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கணும்னால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்லையோ இல்ல வேற ஏதாவது குழந்தைகளுக்கு நாம கத்துக் கொடுக்கறதோ, நாமே கிளாஸஸ் அட்டன் பண்றதோ, இத போல எதுலையான ஒண்ணுல நம்ம ஆக்கியூபைடா வச்சுக்கணும். ஆனா இந்த ஆக்கியூபைடா வச்சுக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கு. உடம்பே படுத்துறதே எப்படி நம்மளை ஆக்கியூபை பண்ணிக்கிறதுங்கிறதும் இடிக்கும், பொருந்தாது. ஆனா நம்மளை பிஸியா வச்சுட்டோம்னா தான் இந்த உடம்பு படுத்துறது தெரியறது குறையும். அப்ப இது முன்னாடியா அது முன்னாடியான்ற ஒரு டிபேட் இருக்கும், வேற வழி இல்லை. கொஞ்சம் நம்ம பெரியவர்கள் சொன்னதை கேட்டு நம்மளை என்கேஜ் பண்ணிப்போம். எத்தனை லட்சம் பேர் நாம வீட்டோடு இருக்கோம் தெரியுமோ, அப்படியே வேலைக்கு போயிருந்தாலும் கொஞ்சமா வேலை இருக்கு, நிறைய பொழுது இருக்கு தெரியுமா? அந்த பொழுது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னால் எத்தனை நல்ல காரியம் இந்த சனாதன தர்மத்துக்காக நம்மால பண்ண முடியும்? அப்பேற்பட்டத்துக்கு பகவான் நம்மளை படைச்சிருக்கார், நம்ம கிட்ட தாராளமா எதிர்பார்க்கிறார். நாம மட்டும் கொஞ்சம் மனசு வைத்து இன்னும் கொஞ்சம் உடம்ப இழுத்து, கண்டிப்பா கஷ்டமா இருக்கு நான் ஒத்துக்கிறேன், நோய்வாய்ப்பட்டவா அவ்வளவு சுலபம் இல்ல, நான் இதை சொல்றதுல அர்த்தமே இல்ல, தனக்கு வந்தா தான் தெரியும் திருகுவலி தலகவலி எல்லாமே. இருந்தாலும் இப்ப இதை நானா சொல்லல, பெரியோர்கள் என்ன சொல்லிருக்காளோ அதைத்தான் சொல்றேன். கொஞ்சம் நம்மள இன்னும் இழுத்து இருக்கட்டும், ஆமா இந்த உடம்பு படுத்துறது சரீரம் தாழ்ந்தது, அது நித்தியம் இல்லை, ஆனா பெருமானிடத்துல நம்ம ஈடுபடுத்திப்போம் அப்படின்னு ஒரு மட்டத்திலேயோ ஆசிரமத்திலேயோ ஆச்சாரிய புருஷாருடைய திருமாளிகையிலேயோ பக்கத்தில் இருக்கிற கோவில்கள்லயோ குழந்தைகளுக்கோ முடியாதவாளுக்கோ ஏதோ ஒண்ணுல நம்மளை நாம கமிட் பண்ணிக்கணும். அது பண்ண முடியாதுன்னு வீட்டுல இருந்து கூட கமிட் பண்ணீங்கோ, இன்டர்நெட்ல கமிட் பண்ணீங்கோ, ஏதோ ஒண்ணுல நம்ம ஈடுபடுத்தி நோட்டத்தை தான் இந்த வலி மெதுவா தெரியாத போகும். நமக்கே அது தெரியாது இருக்கும். இன்னொன்னு, நம்மளை ஈடுபடுத்தி நோட்டால் அந்த கைங்கரியம் பெருமாளுக்கு ஆனந்தத்தை கொடுத்து கண்டிப்பா இந்த வலியை அவர் நமக்கு குறைப்பார். வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு சொல்ற முல்லியோ. நீங்க கேட்கலாம், முதல்ல நான் மட்டும் ஏன் சுவாமி படணும், எத்தனையோ பேர் இருக்கிறச்சே எனக்கு மட்டும் விடாத வியாதி படுத்துறது என்னால். வாஸ்தவம் நம்ம என்னவா பிறக்கணுங்கிறதே கர்மங்கள் தான் முடிவு பண்றது. அப்படியே ஒவ்வொரு வியாதியும் கர்மம் முடிவு பண்றதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்ன மாதிரி தேகம் இன்ன ஆரோக்கியத்தில் இருக்கிறவருங்கிறத பொதுவா கர்மங்கள் முடிவு பண்ணித்தான் நமக்கு பிறவி கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மேல 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 வியாதி வருதுன்னு வச்சுங்க, அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னும் நம்ம பிறக்கும் போதே எதனால துன்பம் அடைகிற பிறவி எடுத்திருக்கோங்கிறது ஒரு காரணம், அதனாலேயே வியாதி வரும், அது கர்மங்கள் தான் முடிவு பண்ணிருக்கு. இன்னொன்னு திருஷ்டமா நம்மளும் ரொம்ப ஸ்டேல் லைஃப், நமக்கு ஒன்றும் எக்ஸசைஸே இல்லை, எந்தவித ஆசனம் பயிற்சி ஒண்ணுமே இல்லை, ஓடி ஆடி உழைக்கிறது இல்லை, வெறும் இருந்திருந்தே பண்றோம். நிறைய ஆச்சாரம் இருந்ததுனாலே அந்த காலத்துல உழைச்சிட்டு இருந்தோம். ஆச்சாரமே நல்லா உடம்ப வச்சுக்கும், நல்லா சக்தி கொடுக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் குறைஞ்சு மந்திரமா இருந்தோம், எத்தனையோ மந்திரம் சொல்லிண்டு பெருமாளுக்காக தியானிச்சிருந்தோம், அதெல்லாம் போய் இப்ப வெறும் தந்திரமும் யந்திரமுமா போடுது. எல்லாரும் தந்திரமா வாழ்க்கிறது வாழறதுக்கு பாக்குறோம், யந்திரங்களை வச்சிருந்து வாஷிங் மிஷினோ யூட்டன்சில் வெசல் கிளீனரோ இதை போல வச்சுன்னு வாழ பார்த்துட்டோம். அப்ப நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு பாருங்க. வைத்தியர்கிட்ட போனாலும் அதைத்தானே சொல்றார், இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், அது நமக்கு மேல மேல வியாதியை வளர்க்கறது. இது எல்லாத்தையும் மாத்தணும். அப்ப ஒரு பக்கம் கர்மங்கள் இருக்கு, அந்த கர்மத்தை போக்கணும்னா சட்டுன்னு போக்கிட முடியாது, படுறதுக்கு தான் பிறந்திருக்கும். ஆனா அதை மிட்டிகேட் பண்ணலாமே, குறைச்சிக்கலாமோ இல்லையோ, அதுக்குத்தான் நம்மளை நல்லா கைங்கரியத்தில் ஈடுபடுத்தினோம்னால் கொஞ்சம் நம்மளை தாண்டி நம்ம கஷ்டத்தை தாண்டி வில் பவரோட தான் ஈடுபடணும். ஈடுபடுத்தினுட்டோம்னா பகவான் ஆனந்தப்படுறார், அவர் ஆனந்தப்பட்டா மட்டும்தான் இந்த கர்மத்தினுடைய எஃபெக்டா நம்மளால போக்குறதுக்கு முடியும். இது நம்மளா டாக்டர் கிட்ட போய் போக்கிக்க முடியாது. ஒரு பக்கம் மருந்து சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன முடியுமோ செய்யணும். ஆந்தனையும் நம்ம பெருமாளுக்கு வீட்டிலேயே பண்ண 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 அதுவே எக்ஸசைஸ் ஆகுது. இதை தவிர நம்முடைய ஷெட்யூல்ல கமிட் பண்ணிக்கணும், ஏதாவது இறை பணிக்கோ சோசியல் பணிக்கோ நம்மால. நீங்க ஒத்தொத்தருமே யோசிச்சு பாருங்க, இப்போ இதை போல இங்க உட்கார்ந்து இருக்கிறவா நம்ம எல்லாரும் எதுலியானு கமிட்டடா இருக்குமா, எதுவானு பிஸியா வச்சுருக்கமா, நம்ம கிட்ட டைம் வீணா போகவே இல்லையா? இந்த சத்சங்கத்துல இப்ப இருக்கிற 30,000 பேரும் தயவுசெய்து இதை சிந்தித்து, இன்னைக்கு வியாதி இருக்கிறவா அதை குறைச்சிக்கிறதுக்காக, இப்ப வியாதி இல்லாதவா நாளைக்கு வந்துடாம இருக்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம டைம கமிட் பண்ணிக்கணும். ஏதான ஒரு விதத்தில் இப்ப ஒரு மாசம் கழிச்சு கண்டிப்பா உங்க எல்லாரையும் கேட்கச்சே, அன்னைக்கு இல்லாத இருந்தேன், இன்னைக்கு இந்த கைங்கரியத்துல என்ன நான் ஈடுபடுத்தினுட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லும்படி ஏற்படுத்திப்போம். பகவான் அதுக்கு அருள் புரியட்டும்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.